لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله قد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سمعنا فتى يذكرهم يقال له إبراهيم صدق رسول الله صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم عجب ربك من شاب ليس له صبوة أو كما قال عليه الصلاة والسلام அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லோனாகிய அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் அவன் அனைத்துக்கும் சக்தி வல்லமை படைத்தவனாக இருக்கிறான். அவன் ஒருத்தன் தனித்தவன், எவரையும் பெறாதவன், எவராலும் பெறப்படாதவன், அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது என்று முதல் கணமாக சாட்சி பகர்ந்து அவனால் அனுப்பப்பட்ட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினுடைய சீர்திருத்தத்துக்காக வேண்டி அவர்களுடைய அனைத்து வாழ்க்கையும் செலவு செய்கிறார்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை நானும் நீங்களும் எடுத்து வாழுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நல்லுபதேசம் செய்கிறேன். அல்லாஹின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அந்த அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத்தை இந்த இடத்திலும் இந்த நேரத்திலும் எங்கிருந்த பொழுதும் பயந்து அஞ்சி நடந்து வாழுமாறு, அதே போன்று என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக பின்பற்றி வாழுமாறு உங்களுக்கு நான் வசியத்தென்னும் நல்லுபதேசம் செய்கிறேன். அல்லாஹின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் நமக்கு எண்ணற்ற நியமத்துகளை செய்திருக்கிறான். அந்த நியமத்துகளை பற்றி அல் குர்ஆனிலே தெளிவுபடுத்தும் பொழுது وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا, அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த நியமத்துகளை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீர்களானால் அதை கணக்கிட்டு விட முடியாது என்பதாக தெளிவுபடுத்துகின்றார். எனவே நமக்கு அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் பல வகையான நியமத்துகளை தந்திருக்கிறான். நாம் பார்க்கக்கூடிய பார்வையாக இருந்தாலும் சரி, நாம் கேட்கக்கூடிய கேள்வியாக இருந்தாலும் சரி, நாம் நடக்கக்கூடிய நம்முடைய அசைவுகளாக இருந்தாலும் சரி, இவைகள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய நியமத்தாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் ஆகப்பெரிய ஒரு நியமத்தாக அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் நமக்கு கலிமாவுடைய பாக்கியத்தை தந்திருக்கின்றான். இந்த கலிமாவுடைய நியமத் நாளை மறுமையில் மனிதன் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கும் பொழுதுதான் இந்த கலிமாவுடைய நியமத்தை பற்றி அவன் அறிந்து கொள்வான். நாளை மறுமையிலே பாவம் செய்த முஸ்லிம்களும் அந்த காபிர்களிடம் சேர்ந்து நரகிலே போடப்படுவார்கள். அந்த சமயத்திலே காபிர்கள் முஸ்லிம்களை பார்த்து, நீங்கள் தான் உலகிலே அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், இவ்வாறு சொல்லிக் கொண்டிருந்தும் கூட உங்களை ஏன் அல்லாஹ் நரகிலே போட்டிருக்கின்றான் என்று கேட்பார்கள். அந்த சமயத்தில் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் ரோஷமுடையவன் அவருடைய ரோஷத்தின் காரணமாக மலக்குமார்களை பார்த்து, அணு அளவாவது யாருடைய உள்ளத்தில் கலிமா இருந்ததோ அவர்களையும் சொர்க்கத்தை விட்டு நரகத்தை விட்டு வெளியேற்றி சுவனத்திலே நுழைவித்து விடுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் கட்டளையிடுவான். அந்த நேரத்திலே காபிர்கள் நாங்களும் கலிமா சொல்லி ஒரு சாதாரண முஸ்லிமாக இருந்திருக்க கூடாதா என்பதாக அவர்கள் கை செய்தப்படுவார்கள். இந்த நேரத்தில் தான் ஒரு முஸ்லிம் அவனுடைய கலிமாவின் பெருமதியை உணர்ந்து கொள்வான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாங்கள் நமக்கு மத்தியிலே பொருளாதாரத்திலே பல வகையான தராகரங்கள் இருந்தாலும், கல்வியிலே பல வகையான தராகரங்கள் இருந்தாலும், இஸ்லாமியன் முஸ்லிம் என்பதில் நமக்கு மத்தியிலே எந்த விதமான தராகரமும் பாகுபாடும் கிடையாது. எனவேதான் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் நமக்கு அளித்த அந்த நியமத்துகளிலே மிகவும் உயர்ந்தது நியமத்து தான் இந்த கலிமாவுடைய நியமத்தாக இருக்கின்றது. அதே போன்றுதான் அந்த கலிமாவுடன் ஒரு மனிதன் உலகத்தை விட்டு பிரிவதுதான் அதை விட பெரிய நியமத்தாக இருக்கின்றது. வாழ்நாளிலே ஒருவன் முஸ்லிமாக வாழ்ந்துவிட முடியும், ஆனால் கடைசி நேரத்திலே கலிமாவுடன் அவன் மரணிப்பது என்பது அவனுக்கு எந்த வகையான வாழ்க்கையும் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் அளித்தது கிடையாது. யார் உலகிலே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் வாழுமாறு எவ்வாறு வாழுமாறு சொன்னாரோ அந்த முறையில் யார் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறாரோ, அதே போன்று அவருடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு மனிதருக்கும் அநியாயம் செய்யாத நிலையிலே அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு தன்னுடைய கடைசி நிலைமை எவ்வாறு அமையும் என்று
அந்த பயத்திலே தன்னுடைய வாழ்க்கையை யார் கழிக்கிறாரோ இவருக்குத்தான் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் கடைசி நேரத்திலே கலிமாவை சொன்ன நிலைமையிலே உயிர் பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும் அர்ஜுக்னா இல்ம தௌஹீத் வ அமல் அல் இஹ்லாஸ் வ ஹுஸ்ன அல் காத்திமா, யா அல்லாஹ் தௌஹீதுடைய ஏகத்துவத்தின் அருளை தந்துவிடு, அழகாக இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடு, அதே போன்று கடைசி நிலைமை அழகான முறையில் என்னுடைய உயிர் பிரியப்படுவதையும் எனக்கு கொடுத்துவிடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்களை படித்து தந்திருக்கின்றார்கள். எனவேதான் ஒரு முஸ்லிமுடைய ஒரு இஸ்லாமியனுடைய வாழ்க்கையிலே இந்த நேரத்திலே கடைசி நேரத்திலே சக்கராத்துடைய நேரத்திலே ஒரு முஸ்லிமாக பிரிவது தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி குறிக்கோளாக அதை மனிதன் ஆக்கிக் கொள்வதுதான் அவனுடைய குறிக்கோளாக இருக்கின்றது. எனவேதான் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரு மிகவும் பெருமதியான ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கையிலே நமக்கு அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் பிறந்தது முதல் ஒரு 60-70 வருடங்கள் வாழ்வதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இந்த சந்தர்ப்பங்களிலே நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடியவைகள் அனைத்துமே அல்லாஹுடைய நிஅமத்துகள். அந்த நிஅமத்திலே மிகவும் பெருமதியான ஒரு நிஅமத்து தான் வாழ்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தை அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எனவேதான் இந்த வாலிபத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அஷ்ஷபாபு ஷுபத்து மினல் ஜுனூன், இந்த வாலிபம் என்பது இது பைத்தியத்திலிருந்து ஒரு வகை என்பதாக சொன்னார்கள். மனிதர்கள் உலகத்திலே படைக்கப்பட்டு இந்த வாலிபத்தை அறியாமல் யாரும் வயோதிபத்தை அடைந்து விட முடியாது. எனவேதான் இந்த வாலிபம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த வாலிபம் என்கக்கூடிய நேமத் இதை உலமாக்கள் தெளிவுபடுத்தும் பொழுது வாலிபம் என்பது வெறுமனே 20-25 வருடங்கள் வாழ்வது அல்ல வாலிபம். வாலிபம் என்பது ஒருவன் பருவ வயதை அடைந்து கொண்டிருந்து அல்லது பருவனுடைய அடையாளங்கள் தென்படவில்லை என்றால் 15 வயது முதல் 40 வருடங்கள் வரை மனிதன் வாலிபத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எனவேதான் இந்த வாலிபத்தினுடைய வாழ்க்கையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இது பைத்தியத்தின் ஒரு வகை என்பதாக சொன்னார். இன்று நாம் நம்முடைய வாலிபர்களை பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று மனிதர்களிடத்திலே வாலிபர்களிடத்திலே பல வகையான பைத்தியங்கள் தென்படுகிறது. அதிலே சில வாலிபர்கள் தன்னை அழகாக வைப்பது பைத்தியர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சில வாலிபர்கள் தன்னுடைய முடியை அழகாக வைக்க வேண்டும் என்பதில் பைத்தியக்காரர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று தாடியை மீசையை அதை காதிர்களுடைய முறையிலே அதை வித்தியாசமான முறையிலே வைப்பதில் அவர்கள் பைத்தியக்காரர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று தன்னுடைய ஆடையை அதை எவ்வாறு உடுப்பிக்க வேண்டும் அந்த முறையிலே சிலர் பைத்தியர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று போன் பாவிப்பதிலே, அதே போன்று லெப்டாப் பாவிப்பதிலே இவ்வாறாக ஒவ்வொரு வகையான பைத்தியத்திலே வாலிபர்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் இந்த வாலிபத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்தியத்தின் ஒரு வகை என்பதாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எனவேதான் இந்த வகையான காலகட்டத்திலே ஒரு வாலிபன் தன்னை அல்லாஹ்வுடனான தொடர்பை சரிப்படுத்திக் கொள்ளும் பொழுது, அல்லாஹ்வுடன் தன்னுடைய தொடர்பை சரியாக அமைத்துக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவனுடன் அன்பு பாராட்டுகிறான், நேசம் பாராட்டுகிறான். இந்த வாலிபத்தினுடைய பெருமதியை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நாளை மறுமையிலே உன்னுடைய வாலிபத்தில் நீ என்ன செய்தாய் என்ற தனிப்பட்ட ஒரு கேள்வியை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வைத்திருக்கின்றான். முதலாவது கேள்வி, உன்னுடைய வாழ்க்கையை நீ எவ்வாறு கழித்தாய் என்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கேட்பான். ஆனால் அந்த கேள்விக்குள்ளே வாலிபம் என்று சொல்லக்கூடிய இந்த கேள்வி அடங்கியிருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நாளை மறுமையிலே உன்னுடைய வாலிபத்தில் என்ன செய்தாய் என்று அதற்குள்ளால் உள்ள ஒரு கேள்வியையும் வேறையாக தனியாக கேட்க காத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, காரணம் என்ன? இந்த வாலிபம் இது மிகவும் பெருமதியான ஒரு கட்டமாக இருக்கின்றது. எனவேதான் இந்த வாலிபனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அஜிபரப்புக்க மின் ஷாபின் லைஸ லஹு ஸபுவா, இந்த வாலிபனிடத்திலே அந்த வாலிபு பைத்தியம் இல்லையோ. இந்த வாலிபனை பார்த்து அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஆச்சரியம் அடைகின்றார். மஸ்ஜிதுடன் தொடர்புபடக்கூடிய தன்னை அல்லாஹ்வுடைய இபாதத்தில் ஈடுபடுத்தக்கூடிய இந்த வாலிபனை பார்த்து அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஆச்சரியம் அடைகின்றார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாளை கிராமத்துடைய நாளையிலே எந்த நிழலும் இல்லாத அந்த இன்று சூரியன் பல கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு இந்த அளவு சூடான வெளிச்சத்தை அது தந்து கொண்டிருக்கின்றது. நாளை கியாமத்துடைய நாளையிலே சிலருக்கு ஒரு சான் அளவு, சிலருக்கு ஒரு முழம் அளவு, இன்னும் சிலருக்கு சில தூரம், சில கிலோமீட்டர் தூரம் அளவு இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அங்கே, அதாவது மனுஷருடைய நிழலை ஏழு கூட்டத்தினர்களுக்கு கொடுக்கிறார். அந்த கூட்டத்திலே ஒருவர் ஒருவர் தான் தன்னை கழித்தந்த வாழ்கிறந்தராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த அளவு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நாளை மறுமையிலே தனியான ஒரு வாலிபத்திற்கு கேள்வியை வைத்துவிட்டு யார் வாலிபர்கள் அல்லாஹுக்கு விருப்பமான முறையில் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நாளை கியாமத்துடைய நாளையிலே இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை, அரசுடைய நிலையிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து விடுகின்றான். இதன் மூலமாக உலகிலே வாலிபம் என்று சொல்லக்கூடியது மிகவும் பெருமதி என்பதை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். இந்த வகையில் தான் ஒரு வாலிபன் தன்னை உண்மையான அல்லாஹ்வுடன் நெருக்கமான ஒரு வாலிபனாக ஆக்கிக் கொள்வதற்கு தக்வா என்று சொல்லப்படக்கூடிய இறையச்சம் தான் முதல் காரணியாக இருக்கின்றது. யாரும் சாத்து போட்டு சொல்லிவிட முடியாது, நான் ஒரு வாலிபன், என்னால் என்னுடைய இச்சையை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது, என்னால் பாவத்தை விட்டும் தகுந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது, என்ன செய்ய மனிதன் தானே என்று மனிதன் கேள்வி எனக்கு கேட்டுவிட முடியாது, அல்லாஹ்விடத்திலே காரணம் சொல்லி தப்பிவிட முடியாது என்பதனால் தான் அனைத்து நபிமார்களையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வாலிப காலத்திலே ஒரு சிறந்த மனிதனாக ஆக்கி காட்டியிருக்கின்றான். நாம் இன்று அவரது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய அழகை பற்றியும் அறிந்து வைத்திருக்கின்றோம். அல்குர்ஆனிலே மிகவும் அழகான சம்பவம் என்றால், பூர்த்தியான அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கூறியிருக்கக்கூடிய சம்பவம் என்றால் அவரது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவமாக இருக்கின்றது. அவரது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய அந்த வாலிப வயதிலே தன்னுடைய வாலிபத்தை எவ்வாறு பாதுகாத்துக் கொண்டார்கள், அராத்தை விட்டு எவ்வாறு தப்பித்துக் கொண்டார்கள், அவர்களுடைய அழகு அது அன்றைய நாளிலே மிஸ்ரிலே மிகவும் பிரபல்யமாக பேசப்பட்டு வந்து கொண்டிருந்தது. அவர்களுடைய அழகை பற்றி அனைவரும் அறிந்திருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அரசரின் மனைவி அவர்களை பாவத்தின் பக்கமாக அழைத்து விடுகின்றாள். நீ என்னுடைய இச்சைக்கு இணங்கிவிடு என்று அவள் கூறிவிடுகின்றாள். இந்த சந்தர்ப்பத்திலே கால மகாதன் அல்லாவிடத்திலே நான் பாவம் பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தை அங்கே கொண்டு வந்து விடுகின்றார்கள். எப்பொழுது அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை பாவத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மூடப்பட்டிருந்த கதவுகளை திறந்து அவர்களுக்கு பாதுகாப்பை அல்லாஹ் கொடுத்து விடுகின்றார். எனவேதான் ஒரு வாலிபன் தான் என்னை தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பாவத்தை விட்டும் தப்பிக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றானோ அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்தும் அவனை பாதுகாப்பதற்கு விரும்பி விடுகின்றான், நாடி விடுகின்றான். இதனைத்தான் அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவம் நமக்கு உணர்வு தெளிவுபடுத்துகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அவரது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பாவத்தை விட்டும் தகுந்து கொள்வதற்காக வேண்டி நிம்மதியான சந்தோஷமான அந்த உயர்ந்த பதவி, அந்த அரசாட்சியிலே பதவியை விட்டும் ஜெயிலை, அதாவது சிறைச்சாலை அவர்கள் விரும்புகின்றார்கள். அதை பற்றி அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனிலே சொல்லும் பொழுது ரப்பி ஸிஜ்னு அஹப்பு அலையா மிம்மா யுத்அவுனனி இலைஹி, யா அல்லாஹ், இந்த பாவத்தின் பக்கமாக இந்த பெண்கள் என்னை அழைக்கின்றார்களோ அதை விட இந்த ஜெயிலிலே, இந்த சிறைச்சாலையிலே நான் வாழ்வதை விரும்புகின்றேன் என்று சொன்னார்கள். இதனால் தான் பின்னால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்களை அந்த அரசாட்சியை கொடுத்து கண்ணியப்படுத்தி காட்டுகின்றார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த வாலிப பருவத்தின் பெருமையை அல்லாஹ் உணர்வுபடுத்துவதற்காகத்தான் நபிமார்களுடைய இந்த வாலிப காலகட்டம் இதுவும் அல்லாஹ்வுடனான தொடர்புடன் மிகவும் நெருங்கிய தொடர்பாக இருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயது வெறுமனே 17-18 வயதாகத்தான் இருந்தது என்று உலமாக்கள் தஃப்ஸீரிலே எழுதுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனிலே கூறும்போது காலு தமிழனா பற்றி இருக்கும் யுகாலுடவு இப்ராஹிம், அந்த காலத்திலே சிறை கோட்டையிலே தன்னுடைய தந்தை சிறையை சிலையை கையால் செய்து கொண்டு மக்களுக்கு சிலையை விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்திலே பிறந்த அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் அவர்களுடைய ஊர் மக்கள் அனைவரும் அங்கிருந்து ஒரு ஹஃபலாவுக்காக, அதாவது ஒரு விழாவுக்காக வந்து வெளியேறி சென்று விட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அங்கிருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைகள் அனைத்தையும் உடைத்தொழித்து விட்டார்கள். இப்பொழுது மன்னன் நின்ற இடத்திலே இறைவன் சொல்லப்படுகின்றது, அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து கொண்டு வரப்பட்டு நிறுத்தாட்டப்படுகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவரிடத்திலே கேள்வி கேட்கப்படுகிறது, நீயா சிலையை உடைத்தாய் என்பதாக. ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இதை செய்தவர் இவர்களுடைய பெரிய சிலையாகத்தான் இருக்க வேண்டும், எனவேதான் அவரிடத்திலே நீங்கள் கேட்டு விடுங்கள் என்று ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிவிடுகின்றார்கள். இதை பார்த்த மக்களுக்கும் மன்னனுக்கும் கோபம் ஏற்பட்டு விடுகின்றது, எவ்வாறு இந்த சிலைகள் பேசும். எனவேதான் ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேச முடியாத, எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்க முடியாத, எந்த தடையையும் தடுக்க முடியாத இந்த சிலைகளை நீங்கள் வரவை கொண்டிருக்கின்றீர்கள் என்று தன்னுடைய அந்த ஆத்திரத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். இதனால் அவர்கள் நெருப்பி நிட்டு எரிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டு விடுகின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்து காட்டுகின்றான். இந்த சந்தர்ப்பத்திலே ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயது வெறுமனே 16 வயதாக இருந்தது என்பதாக உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த வாலிபர்கள் தன்னுடைய வாலிபத்திலே அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்ததன் காரணமாகத்தான் பின்னால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்களுக்கு நுபுவத் என்ற இந்த நபித்துவத்தை கொடுத்து அவர்களை வெளிப்படுத்தி காட்டுகின்றான். எனவே நபிமார்கள் இந்த உம்மத்தினுடைய பொறுப்பை சுமந்தவர்கள். இவர்கள் தன்னுடைய வாலிப வயதை பாதுகாத்ததினால்தான் இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்களுக்கு கொடுத்து வெளிப்படுத்தி காட்டினார். இது நபிமார்களுடைய வாழ்க்கை ஏற்பட்டது மாத்திரமல்ல, முன் சென்ற நபிமார்களுடைய சில கூட்டத்தினர்களிடத்திலும் இவ்வகையான தக்வாவுடைய வாழ்க்கை இருந்து வந்திருக்கின்றது. சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய சூராவிலே மூன்று கூட்டத்தினர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பேசி காட்டுகின்றார். அதிலேதான் ஒரு கஹ்ஃப் என்று பேர் வருவதற்கு காரணமாக அமைந்த அந்த குகைவாசிகள் என்ற ஜமாத்தினரை பற்றி அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கூறும் பொழுது, இந்த குகைவாசிகளுடைய சம்பவத்தை நகுஸ்து அலைக நபஅஹும் பில் ஹக் இன்னஹும் ஃபித்யத்துல் ஆமனூ பி ரப்பிஹிம் வஜித்னாஹும் ஹுதா. நாங்கள் உங்களுக்கு அழகான சம்பவங்களை கூறி காட்டுகின்றோம். அதில் தான் சில வாலிபர்கள் தன்னுடைய இரட்சகளை ஈமான் கொண்டனர், அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நேரான பாதையை அதிகரித்துக் கொடுத்தார் என்பதாக அல்லாஹ் கூறி காட்டுகின்றார். இந்த குகைவாசிகள் அவர்களுடைய மன்னனை வணங்கும்படியாக ஏவப்பட்ட சமயத்திலே அந்த மக்களை விட்டும் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சில வாலிபர்கள் அல்லாஹ்வை அஞ்சிய நிலையிலே வெளியாகி சென்றார்கள். கிட்டத்தட்ட அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குறை கணக்கு பிரகாரம் 309 வருடங்கள் ஒரு குகையிலே வைத்து அவர்களை தூங்க வைத்து பாதுகாத்து காட்டுகின்றார். எனவே தன்னை பாதுகாக்க யார் விரும்புகின்றார்களோ, இந்த வாலிபத்தை பாதுகாக்க யார் விரும்புகின்றார்களோ, தக்வாவுடன் யார் வாழ ஆசைப்படுகின்றார்களோ, இவர்களை பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஏற்றிருக்கின்றான். அது மாத்திரமல்ல, இந்த பெரியார்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, பெரியார்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வை அஞ்சி நடந்த சம்பவங்கள் ஏராளமாக இருக்கு. அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய சஹாபி, ஒரு சமயத்திலே இவர்கள் 16-17 வயதுடைய வாலிபராக இருந்தார்கள். இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை அடுத்தவர்களிடத்திலே கொண்டு செல்லக்கூடிய தூதுவர் பொறுப்பை ஏற்றிருந்தார்கள். இந்த சஹாபி ஒரு நாள் அங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வேலைக்காக வந்து வெளிக்கிளம்பி செல்கின்றார்கள். சென்ற சமயத்திலே ஒரு வீட்டினுள்ளே பார்வைப்பட்டு விடுகின்றது. அங்கிருந்த காற்றின் காரணமாக அங்கிருந்த அந்த வீட்டினுடைய திரை நீக்கப்பட்டு வருகின்றது. அங்கே ஒரு வாலிப பெண் குளித்துக் கொண்டிருக்கும் காட்சியை அவர்கள் பார்த்து விடுகின்றார்கள். ஹலரத் அஹ்லபாய் பின் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனை பார்த்து விட்டதும் உடனே அவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டு வருகின்றது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்துடைய பயம் உண்டாகி விடுகின்றது. நினைக்கின்றார்கள், அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விடுவானோ தெரியாது, நான் ஒரு பாவத்திலே விழுந்து விட்டேன், நபியவர்களுக்கு வகையின் மூலமாக அல்லாஹ் அறிவித்து விடுவானோ தெரியாது என்று அந்த அச்சம் ஏற்பட்ட உடனே அங்கிருந்து ஒரு மலையடிவாரத்திற்கு சென்று அழுதழு தௌபாவிலே ஈடுபட்டு விடுகின்றார்கள். ஒரு விவாதத்தில் வருகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்களுடன் சேர்ந்து சில சஹாபாக்களையும் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை தேடி அழைத்து வருமாறு அனுப்பி விடுகின்றார்கள். அங்கு சென்று பார்த்த பொழுது அங்கே ஒட்டகம் மேய்க்கக்கூடிய சில மனிதர்களை பெற்றுக் கொள்கின்றார்கள். அதன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பவத்தை கூறுகின்றார்கள், எம்முடைய வாலிபர் ஒருவரை காணவில்லை, இங்கே வருகின்றாரா, அவருடைய அடையாளங்களை கூறி கேட்கின்றார்கள். அங்கிருந்த அந்த ஒட்டக மேய்ப்பாளர்கள், இங்கே ஒரு வாலிபர் மாலையானதும் வந்து எங்களிடத்திலே ஒரு பால் கிளாஸை குடித்துவிட்டு மீண்டும் மலையடிவாரத்திற்கு சென்று விடுகின்றார், அங்கே தௌபாவிலே அழுது புலம்புகின்றார் என்று கூறிவிட்டார்கள். உடனே அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாலை வரை அங்கே பதுங்கி இருந்து அவரை பிடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வருகின்றார்கள். அங்கே அவர்கள் கேட்கின்றார்கள், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, அல்லாஹ் என்னை பற்றி வழி அறிவித்து விட்டானா, என்னை நபி அவர்கள் தண்டனைக்காக கூட்டி வர சொன்னார்கள் தெரியவில்லை என்று அழுகின்றார்கள். அல்லாஹ் எதுவும் உண்மை பற்றி வழி அறிவிக்கவில்லை, நபி அவர்கள் உண்மை அழைத்து வருமாறு கூறினார்கள் என்று சொல்ல, இல்லை நான் நபியிடத்திலே வரமாட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே இருக்கும் பொழுதுதான் வருவேன். இந்த பாவியுடைய முகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு முகத்தின் மூலமாக பார்க்க கூடாது என்று கூறி அந்த வாலிப சஹாபி அவர் ஸஅலபா இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்து விடுகின்றார்கள். அந்த நிபந்தனையின் பேரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டியதும் பின்னால் வந்து தொழுகையில் சேர்ந்து கொள்கின்றார்கள் அவர் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதன் பின்னால் தொழுகை முடியும் சமயத்திலே மயக்கம் போட்டு விழுந்து விடுகின்றார்கள், மயங்கி தாழ்ந்து விழுந்து விடுகின்றார்கள். தொழுகை முடிந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிப சஹாபியை தன்னுடைய மடியிலே தன்னுடைய அவர்களுடைய தலையை எடுத்து வைத்து, அப்துர் ரஹ்மானே, உமக்கு என்ன நடந்தது, நீர் ஏன் வரவில்லை, எங்கு சென்றிருந்தீர் என்று கேட்க, யா ரசூலல்லா, நான் ஒரு பாவி, நான் ஒரு தவறான காட்சியை பார்த்துவிட்டு உங்களுடைய மடியை விட்டும் என்னுடைய முகத்தை நீங்கள் அகற்றி விடுங்கள் என்று அவர்களுடைய அச்சத்தையும் பயத்தையும் வெளிப்படுத்தினார்கள். பின்னர் யா ரசூலல்லா, என்னுடைய உடலிலே வெறும் போன்று ஊர்வலை போன்று இருக்கின்றது என்று கூறினார்கள். உடனே ஹலரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் சாலபாயின் அப்துல் ரஹ்மானுக்கு சக்கராத் ஏற்பட்டு விட்டது, உடனே நீங்கள் அவரை அடைப்பதற்குரிய ஏற்பாடை செய்துவிடுங்கள் என்று கூறுகின்றார்கள். உடனே அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன வண்ணமாக அவருடைய உயிர் அங்கே வாங்கப்படுகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒரு வெறுமனே ஒரே ஒரு பாவத்தை, அதுவும் ஜினாவுடைய பாவத்தில் அவர்கள் இறங்கவில்லை, தன்னுடைய கண்ணினால் ஒரு பாவத்தை செய்ததின் காரணமாக, ஒரு பாவத்தை பார்த்ததின் காரணமாக 16 வயது சஹாபி தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் விட்டு விடுகின்றார் என்றால் எந்தளவு தக்வாவுடையவராக அந்த சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி இருக்கின்றார்கள். எனவேதான் அல் குர்ஆனுடைய சம்பவங்களும் இந்த சம்பவங்களும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஒவ்வொரு வாலிபனும் தன்னுடைய வாலிபத்தை பாதுகாக்கும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களை பாதுகாக்க விரும்புகின்றான். எனவே இந்த வாலிபத்தில் மிகவும் முக்கியமான விடயம் தான் செய்யக்கூடிய பாவங்களை அஞ்சி வாழ்வது, அல்லாஹை அஞ்சி நடப்பது. இந்த வாலிப வயது என்பது இது மிகவும் பெருமதியானது, ஆனால் இதில் நான் அமல் செய்ய வேண்டும் என்று சொல்ல வரவில்லை, மாற்றமாக அனைத்து பாவங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பாவங்கள் என்று சொல்லும் பொழுது வலமாக்கள் தர்பியத்தில் அவுலாத் குழந்தைகள் வளர்ப்பு சம்பந்தமான கிதாபுகளிலே எழுதுகின்றார்கள், இந்த காலத்திலே வாலிபர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம் தான் ஜினா என்று சொல்லக்கூடிய பெண்ணுடனான தவறான தொழுகை வைத்திருக்கக்கூடிய பாவம் என்று தெளிவுபடுத்துகின்றார்கள். அதே போன்றுதான் இரண்டாவது தவறான பாவனைக்குள் வாலிபர்கள் விழுவது, தவறான போதை வஸ்துக்களை பாவிப்பது. எனவே இந்த இரண்டு வகையான பாவங்களும் இது அல்லாஹ்விடத்திலே மிகவும் பாரதூரமான பாவங்களாக இருக்கின்றன. யார் ஜினா செய்கின்றாரோ நாளை மறுமையிலே அதே நிலையிலே நரகிலே அவர் ஜினா செய்ய கத்து கலரும் அந்த காட்சியின் பொழுது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களுக்கு நரகிலே தண்டனை கொடுக்க இருக்கின்றார். எனவே ஜினா என்பது இது மிகவும் பெரும் பாரதூரமான ஒரு பாவமாக இருக்கின்றது. இந்த ஜினாவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது கண்ணும் ஜினா செய்கின்றது, கால்களும் ஜினா செய்கின்றது, கைகளும் ஜினா செய்கின்றது, அனைத்து உறுப்புகளும் ஜினா செய்கின்றது என்பதாக கூறினார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த ஜினாவுடன் சம்பந்தப்பட்ட பாவங்கள் தான் இன்று நமக்கு மத்தியிலே சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய பாவங்கள். அதை அரபியிலே அல் இஸ்திம்னா என்று சொல்வார்கள். தன்னுடைய மனிதர்களை தன்னுடைய கரங்களினால் வெளிப்படுத்துவது. இவர்களை பற்றி வரலாற்று எழுதும் பொழுது இவர்கள் திருமணத்திற்கு தகுதியற்றவர்கள், திருமணம் முடித்ததன் பின்னால் இவர்களுடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் ஏற்படும் என்பதாக கூறுகின்றார்கள். அதே போன்றுதான் வினாவுடைய பாவத்தை செய்யக்கூடியவர்களையும் அல்லாஹ் பல சோதனைக்கு உலகிலே உண்டாக்குவான் என்பதாகவும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். இதே போன்று யார் இந்த தவறான பாவனைகளை உபயோகிக்கின்றார்களோ, தூள் அதே போன்று கொடு இவ்வாறான வேறு வஸ்துக்களை யார் பாவிக்கின்றார்களோ, கடைசி நிலைமையிலே அவர்கள் சக்கராத்துடைய நிலையிலே கலிமாவுடைய பாக்கியத்தை பெறமாட்டார்கள் என்பதாக வலமாக்கள் தெளிவாக எழுதியிருக்கின்றார்கள். எனவேதான் இந்த தவறான பாவனைகளை இந்த வாலிப வயதிலே பாதுகாப்பது என்பது மிகவும் சிரமமானது, கஷ்டமானது. ஆனால் யாரிடத்திலே தக்குவா இருக்குமோ இவர் இந்த பாவங்களை விட்டு தவிர்ந்திருப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணி விடுகின்றான். எனவே அதே போன்றுதான் இந்த வாலிபத்தை பாதுகாப்பதற்கு, வாலிபர்கள் அல்லாஹ்வுடனான தொடர்பை அதிகப்படுத்துவதற்கு மிகவும் முக்கியமான விடயம் தான் தன்னுடைய பெற்றோர்களுடைய துஆக்களை அவர்கள் பெற்றுக் கொள்வது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ், நான் அதிகம் தொடர்பு வைப்பதற்கு எனக்கு மிகவும் உறுதியாக இருக்கக்கூடிய உதவியாக இருக்கக்கூடியவர் யார், நான் அதிகம் தொடர்பு வைக்க வேண்டிய அவசியம் யாரிடத்தில் இருக்கின்றது என்று கேட்ட சமயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள். மீண்டும் யா ரசூலல்லாஹ், அதன் பின்னர் யார் என்று கேட்க, பின்னரும் தாய் என்றார்கள். பின்னர் யார் என்று கேட்க, பின்னரும் தாய் என்றார்கள். நான்காவது தடவையில் தான் தன்னுடைய தந்தையை கூறி காட்டினார்கள். எனவேதான் ஒரு வாலிபனுடைய, ஒரு குழந்தையுடைய தாய் தந்தையுடைய தொடர்பு எந்த அளவு அவர்களுடன் சீராக இருக்குமோ, எந்த அளவு அவர்களை மதித்து நடப்பார்களோ அவ்வளவுதான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்தும் அவர்களுடன் தொடர்பை சீராக்குகின்றான். குர்ஆனிலே எந்த இடத்திலும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜிஹாது செய்வதை கூட சிரமமான காரியம் என்று சொல்லவில்லை. மாற்றமாக தன்னுடைய குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுக்கும் அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்தே அது கஷ்டமான நிலைமை என்று குர்ஆனிலே வர்ணித்திருக்கின்றார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒரு தாய் தந்தையருக்கு கட்டுப்பட்டு வாழ்வதில்தான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்முடைய ஈருலக வெற்றியை வைத்திருக்கின்றான். அது மாத்திரமல்ல, ஒரு சஹாபியுடைய சம்பவம் அழகான முறையில் கிதாபுகளில் பதிவு செய்கின்றார்கள். அவர் வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், நான் இங்கிருந்து பல மைல் தூரம் என்னுடைய தாயை கழுத்திலே வைத்து தூக்கி சென்று அவளுடைய ஒரு நோய்க்கு வைத்தியம் செய்து வருகின்றேன். எனவே நான் அந்த தாய்க்கு உபகாரம் செய்யப்பட்டவர்களில் ஆகியுடையனா என்று கேட்கின்றார். இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய பேச்சை கணக்கெடுக்கவில்லை. அதன் பின்னால் சொன்னார்கள், உன்னுடைய தாய் நீ வயிற்றில் இருக்கும் பொழுது ஒரு அசைவின் காரணமாக, நீ அசைந்த ஒரு அசைவின் காரணமாக ஏற்பட்ட ஒரே ஒரு வலிக்குத்தான் நீ செய்வது சமனாகும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அந்த அளவு பாரமான விடயம்தான் தன்னுடைய தாய் தந்தையர்களை மதிக்காமல் நடப்பது. அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது கயாமத்துடைய நாளின் பல அடையாளங்களை சொன்னார்கள். அந்த அடையாளங்களிலே வாதுனா பதியகு வாக்சா அபாகு, தன்னுடைய நண்பரை நெருக்கிக் கொள்வான், தன்னுடைய தந்தையை தூரமாக்கி விடுவான். இன்றைய நண்பர்கள் தன்னுடைய நட்பை வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய பெற்றோர்களை அவமதிக்கின்றார்கள். இது கயாமத்துடைய நாளின் அடையாளங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் நம்முடைய இந்த பெற்றோருடனான தொடர்பை நாம் அதிகப்படுத்தி அந்த பெற்றோருடைய துஆக்களுக்கு உள்ளாலுள்ள மாணவர்களாக, நல்ல நல்ல சகோதரர்களாக நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும். அடுத்ததாக உலமாக்கள் எழுதுகின்றார்கள், தன்னுடைய வாலிபத்தை பாதுகாப்பதில் மிகவும் முக்கியமாக அமையக்கூடியவர் தான் தன்னுடைய பிற வாலிபர் சகோதரர். அல் மர்உ அலா தீனி கலீலிஹி, ஒரு மனிதனுடைய குலத்தை விளங்க வேண்டும் என்றால், ஒருவருடைய பண்பை அறிய வேண்டும் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய அடுத்த நண்பனை, அந்த யாரை நாங்கள் அறிய வேண்டுமோ அவனுடைய நண்பனை பாருங்கள் என்று சொன்னார்கள். அவனுடைய நண்பன் தவறான போதவத்துக்கு அடிமையாக இருக்கின்றானா, இவனிடத்திலும் அந்த பண்பு இருக்கும். இவன் பண்புகளுடனான தொடர்பை வைத்திருக்கின்றானா, அவனிடத்திலும் அந்த பண்புகள் இருக்கும் என்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதர் தன்னுடைய அடுத்த சகோதரர், தன்னுடைய அடுத்த நண்பருடைய மார்க்கத்தில் இருக்கின்றான் என்பதாக சொன்னார்கள். எனவேதான் அவர் இமாம் ரஜாஜ் அஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள், ஒரு வாலிபன் அவன் ஒரு நட்பை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அவனுடைய நண்பர்களிடத்திலே என்ன பண்புகள் இருக்க வேண்டும் என்பதாக அழகான முறை எழுதியிருக்கின்றார்கள். அதிலே முதலாவது அவர்கள் சொல்வது, அவன் தீனுடையவனாக இருக்க வேண்டும். உன்னுடைய சகோதரன் ஒரு தீன்தாரியாக இருக்கின்றானா இல்லையா என்று நாம் பார்க்க வேண்டும். அவனுடைய மதத்திலே தக்குவா இருக்கின்றது, தவக்குள் இருக்கின்றது, பெற்றோர்களின் மதத்தில் நடக்கின்றான், மார்க்கத்திலே சிறந்த ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றான் என்றால் இவனிடத்திலும் அந்த பண்புகள் வருவதற்கு அது காரணமாக அமையும். இரண்டாவதாக அவன் நல்ல பண்புள்ளவனாக அஹ்லாக் சிறந்தவனாக இருக்க வேண்டும், நல்ல ஒரு குணத்தை அவன் பெற்றிருக்க வேண்டும். மூன்றாவதாக இவன் பாவங்கள் செய்யாதவனாக இருக்க வேண்டும், சிறிய பாவங்களை தொடர்ந்து செய்பவனாகவோ அல்லது பெரும் பாவங்களில் ஈடுபடுவனாக இருந்தான் என்றால் அந்த பண்புகள் எல்லாம் யார் தொடர்பு வைக்கின்றாரோ அவரிடத்திலே வந்துவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவேதான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது இவன் பெரும் பாவங்களை விட்டும் அல்லது சிறிய பாவங்களை தொடர்ந்து செய்வதை விட்டும் தவிர்த்திருக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அதே போன்றுதான் ஒரு நண்பன் அவனிடத்திலே துன்யாவுடைய மஹப்பத் இருந்துவிடக் கூடாது. இவன் சிறந்த போல் பாவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றான், இவன் ஏழை குழந்தையாக இருப்பான், இவனும் தன்னுடைய தாயிடத்திலே சென்று நானும் எட்டு பாவிக்க வேண்டும், எட்டு பாவிக்க வேண்டும் என்று பெருமதியான போன்களை சொல்லி அவனும் கேட்டு விடுவான். எனவே துன்யாவுடைய மஹப்பத்துடையவனாக இவன் இருக்கக்கூடாது என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, மிக முக்கியமான விடயம் தான், ஜோக்கிற்காக பரிகாசத்திற்காக வேண்டி இவன் பொய் சொல்பவனாக இருக்கக்கூடாது, அந்த நண்பன் பொய் சொல்பவனாக இருக்கக்கூடாது. பொய்யை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது வைலுல் லிமன் யஹ்திது வயஸ்லிபுல் யுஹ்ஷிக பிஹில் கௌம் ஃபவைலுல் லஹு ஃபவைலுல் லஹு, யார் ஒரு மனிதன் தன்னுடைய கூட்டத்தினர்கள் சிரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இவன் பொய் சொல்கின்றான் என்றால் இவனுக்கு நரகம் உண்டாகட்டும், நரகம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு தஃப்ஸீருடைய கருத்தின்படி வயதென்பது இது கேடு உண்டாகட்டும் என்ற அர்த்தத்தையும் கொடுக்கின்றார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவித்த மனிதனுடன் நாம் தொடர்பை ஏற்படுத்தும் பொழுது எவ்வாறு நம்முடைய நட்பு அது நிரந்தரமாக அல்லாஹ்வுடைய தொடர்பை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். எனவே பொய்க்காரர்களை பொய் சொல்லக்கூடியவர்களை நம்முடைய நண்பர்களாக எடுக்கக்கூடாது என்பதாக சொல்கின்றார்கள். எனவேதான் இந்த வாலிபம் என்பது இது மிகவும் பெருமதியான ஒரு கட்டமாக இருக்கின்றது. இந்த கட்டத்தை அதிகமான சஹாபாக்கள் தன்னுடைய வாலிபத்தில் தான் இந்த தீனுக்கு உதவியாக இருந்திருக்கின்றார்கள். நாமும் இந்த வாலிபத்தை தீனுக்கு உதவியாளர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹலரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தொடர்பிலே வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் அனைவரும் தன்னுடைய தொடர்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் தான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுதும் இந்த வாலிபத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்முடைய தொடர்பு மக்களுடன் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும், ஒரு ஷேக்குடன் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். தனக்கு ஏற்படக்கூடிய தவறான சிந்தனைகளை அவரிடத்திலே சென்று ஷேகை பார்த்து அல்லது வளமாக்களை பார்த்து எங்களுக்கு இவ்வாறான நிலைமைகள் ஏற்படுகின்றது, எங்களை நாங்கள் இவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சஹாபி அவரது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகின்றார், யா ரசூலல்லாஹ் எனக்கு ஜினா செய்ய வேண்டும் என்று மனம் துடிக்கின்றது, அந்த ஜினாவை நான் விரும்புகின்றேன் என்று சொல்லிவிடுகின்றார். உடனே அவரது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ உன்னுடைய தாயுடன் ஜினா செய்ய விரும்புவாயா என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ். உன்னுடைய சகோதரர்களுடன் விரும்புவாயா? இல்லை யா ரசூலல்லாஹ். உன்னுடைய குழந்தையுடன், உன்னுடைய பெண் பிள்ளையுடன் ஜினா செய்ய விரும்புவாயா? இல்லை யா ரசூலல்லாஹ். இவ்வாறுதான் ஒரு மனிதனுடைய ஒரு பெண்ணுடன் நீ ஜினா செய்ய விரும்புகின்றாய், அந்த பெண்ணும் யாரோ ஒரு பெற்றோருடைய பிள்ளையாக இருக்கின்றாள், அல்லது யாருக்கோ தாயாக இருக்கின்றாள், அல்லது யாரோ சகோதரர்களின் சகோதரியாக இருக்கின்றாள் என்று கூறி அவருடைய உள்ளத்திலே கையை வைத்து ஜினாவுடைய பாவத்தை விட்டு இவரை பாதுகாத்து விடியாகலா என்று துவா செய்து அனுப்பி விடுகின்றார்கள். அந்த வாலிபர் பின்னால் கூறுகின்றார், அதன் பின்னால் எனக்கு மிகவும் வெறுப்பான விடயம் ஜினாவை போன்ற எந்த ஒரு பாவமும் இல்லை என்று கூறுகின்றார். எனவே தன்னுடைய தொடர்பை ஒரு செய்தியுடன், ஒரு பெரியோருடன், ஒரு ஆளுமுடன் வைத்துக் கொள்வதை நமக்கு இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. எனவே இதுவும் நம்முடைய பாவத்தை பாதுகாக்கக்கூடிய வழியாக இருக்கின்றது. நம்முடைய முன்னோர்களாகிய சஹாபாக்கள் தன்னுடைய வாலிபத்தை தீனுக்காக வேண்டி எவ்வளவு செலவழித்திருக்கின்றார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது நுசிர்த்து பிஷபா, இந்த தீனுக்காக வேண்டி நான் உதவி செய்யப்பட்டதெல்லாம் இந்த வாலிபர்களின் மூலமாக என்று சொன்னார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மதிமாவிலே அந்த சொப்னத்திலே இருந்த சஹாபாக்கள் 18 வயது சஹாபிதான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களை பார்த்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏ முஆத் இன்னி உஹிப்புக ஃபில்லா, நான் உன்னை அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கின்றேன் என்று சொன்னார்கள். இதே போன்று தன்னுடைய 11 வயது சஹாபி, இவர்கள் தன்னுடைய 11 வயதிலே வகையை எழுதும் பொறுப்பை ஏற்றிருந்தார்கள். அவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரயீஸுல் முஃபஸ்ஸிரீ, முஃபஸ்ஸிரீன்களுக்கெல்லாம் தலைவர், குர்ஆனுக்கு விளக்கம் செல்வதில் முதல் இடத்தை பிடித்திருப்பவர்கள், இவர்களும் ஒரு 14 வயதுடைய சஹாபியாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் சமயத்தில் இருந்திருக்கின்றார்கள். அவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும் படைக்கு தளபதியாக அனுப்பப்படும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது 17 வயது சஹாபியாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபுவத்திற்காக சென்ற சமயத்திலே தன்னுடைய படுக்கையிலே படுக்க வைத்த அந்த சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய படுக்கையிலே ஹலரத் அலி ரலியல்லாஹு அவர்களை படுக்க வைத்தார்கள். அந்த சமயத்திலே வெறும் 9 வயது சஹாபியாகத்தான் இருந்தார்கள். எனவே இந்த வாரத்தை சஹாபாக்கள் தீனுக்காக வேண்டி மிகவும் உபயோகித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் பல மக்கள் கிதாபுகளிலே எழுதுகின்றார்கள், அவரது அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஒரு போர் ஏற்பட்டு விடுகின்றது. இந்த போருடைய சமயத்திலே ஒரு படையை ஹலரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி விடுகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த படைக்கு தளபதியாக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பப்படுகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய வயது 17 என்பதாக உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். இந்த வயதிலே சென்று அந்த போரிலே மிகவும் பலமாக வெற்றி அடைகின்றார்கள். அந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடி விடுகின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே அங்கிருந்த சஹாபி, ஒரு சஹாபி கூறுகின்றார், அவருடைய பேரை நான் மறந்துவிட்டேன். அந்த சஹாபி கூறுகின்றார், நீங்கள் என்னை கோட்டைக்கு அப்பால் தூக்கி எறிந்து விடுங்கள், நான் கோட்டையில் விழுந்து விடுகின்றேன். கோட்டை கதவை திறப்பதை நான் வாக்களிக்கிறேன். கோட்டை கதவை திறந்ததன் பின்னால் நீங்கள் அதை சென்று போரிடுங்கள் என்று சொல்கின்றார். இவ்வாறு அந்த சஹாபியை தூக்கி எறியப்படுகின்றது. அதிலே விழுந்த அந்த சஹாபி அவர்கள் கதவை திறந்து விட்டு ஷஹீதாக கொல்லப்பட்டு பல அம்புகள் பாய்க்கப்படுகின்றது. அதன் மூலமாக தந்தைய அந்த வாலிப வயதிலே ஷஹீதுடைய அந்தத்தை அறிகின்றார்கள். அவர்கள் ஒரு 17 வயதுடைய வாலிபராக இருந்தார். எனவே இவ்வாறுதான் இன்னும் ஒரு சம்பவத்தை உலமாக்கள் பதிவு செய்கின்றார்கள். அதாவது அவரது அமரது எல்லாம் அவருடைய காலத்திலே ஒரு கோட்டையிலே ஒரு போர் ஏற்பட்டு வருகின்றது. அந்த போரிலும் இவ்வாறுதான் கோட்டை கனவுகள் அடைக்கப்பட்டிருக்கின்றது. சஹாபாக்களுடைய படை அந்த கோட்டைக்கு முன்னால் சென்று நின்றதுமே அங்கிருந்த தளபதி சஹாபி அவர்கள் அந்த கதவை திறந்திருப்பதை காண்கின்றார்கள். கோட்டையுடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றது. அருகாமையில் சென்று பார்க்கின்றார்கள், என்ன நடந்திருக்கின்றது? பார்த்தால் அந்த கோட்டையுடைய வாசல்களிலே ஆண்கள் பெண்கள் எல்லோரும் நிர்வாணமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். பெண்கள் எல்லாம் நிர்வாணமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். பார்த்த சஹாபி அவர்களுக்கு விடயம் தெளிவாகிவிட்டது. உடனே ஒரு ஆயத்தை ஓதி விடுகின்றார்கள். அந்த பொறுப்புக்கு, அந்த படையினுடைய பொறுப்புக்கு அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைவராக இருக்கின்றார்கள். கதவுகள் திறக்கப்பட்டிருப்பதை பார்த்து அவர்கள் குல்லில் முஃமினீன யகுஃபூ மின் அப்ஸாரிஹிம் வயஹ்ஃபழூ ஃபுரூஜஹும், முஃமின்களான இந்த வாலிபர் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீங்கள் ஏவுங்கள், உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற இந்த ஆயத்தை தான் ஓதியதும் அங்கிருந்த வாலிப சஹாபாக்கள் அனைவரும் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி விடுகின்றார்கள். உடனே அந்த கோட்டைக்குள் பார்வையை தாழ்த்தி வண்ணமாக நுழைந்து விடுகின்றார்கள். இதை பார்த்த எத்தனையோ பெண்கள் அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். எந்த விதமான போரும் இல்லாமல் அந்த போரிலே முஸ்லிம்கள் வெற்றி அடைகின்றார்கள். இவ்வாறான பல சம்பவங்களை நம்முடைய முன்னோர்கள் நிலைநாட்டியிருக்கின்றார்கள் என்றால் இவைகள் அனைத்திற்கும் காரணம் இந்த வாலிபத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய தியாகத்திற்கு பலமாக ஆக்கிக் கொண்டார்கள். சஹாபாக்கள் அனைவரும் தன்னுடைய வாலிபத்தை பாதுகாத்தார்கள். ஒரே ஒரு குர்ஆனுடைய ஆயத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார்கள். அல்லாஹ்வுடைய அச்சம் அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது. எனவேதான் அல்லாஹின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எமக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தந்திருக்கக்கூடிய இந்த பெருமதியான வாலிபத்தை தக்வாவுடனும் அல்லாஹ்வுடைய அச்சத்துடனும் பயபக்தியுடனும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பதுடனும் பயன்படுத்தி இந்த வாலிபத்தை அதிகமாக இபாதத்திலும் அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்துவதிலும் நம்முடைய பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதிலும் ஈடுபடுத்தி அல்லாஹ்வுடைய அன்பையும் நெருக்கத்தையும் அடைந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்முடைய இறுதி முடிவை சீராக்குவாயாக. கடைசி நேரத்தில் களிமாவுடன் வாழ்ந்து களிமா இமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்த அருள் புரிவாயாக. நம்முடைய தொழுகைகள் அமல்கள் இபாதத்துகள் அனைத்தையும் சீராக்குவாயாக. மார்க்கத்தின் விளக்கத்தை நமக்கு தருவாயாக. நம்முடைய பண்புகளை சீராக்குவாயாக. இஹ்லாஸ் என்ற மன தூய்மையை தருவாயாக. நம்முடைய வாலிபத்தை தீனுக்காக வந்து முழுக்க முழுக்க கழிப்பதற்கு செலவு